ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं पुनरं जैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरये नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवदीमुत्तमश्लोकी भक्तिं भवति नैष्ठिः। ஸ்ரீமத் பாதம் காண்டம் 8 அத்தியாயம் 19 பகவான் வாமன் தேவர் பலிமாராஜனும் யாசித்தல் 42 அதைதத் பூர்ணம் அப்யாத்மம் யக்ஷநீதி அன்ருத்தம் வச சர்வம் நீதி அன்ருத்தம் ப்ருயா துஷ்கீர்த்தி ஸ்வசன்மிருத்தா அதைதத் பூர்ணம் அப்யாத்மம் யக்ஷநீதி அன்ருத்தம் வச சர்வம் நீதி அன்ருத்தம் ப்ருயா துஷ்கீர்த்தி ஸ்வசன்மிருத்தா அத ஆகவே ஏதத் அது பூர்ணம் முழுமையாக அத்யாத்மம் தன்னை மிகவும் ஏழ்மையானவனாக எப்போதும் காட்டிக்கொள்வதன் மூலமாக மற்றவர்களின் இரக்கத்தை கவர்கின்றன அது ச மேலும் ந இல்லை இது இவ்வாறாக அன்றுத்தம் கபடத்தனம் ப்ரூயாத் கூற வேண்டியவர் ச அத்தகைய ஒருவன் துஷ்கீர்த்தி அபகீர்த்தி ஸ்வசன் சுவாசிக்கும்போது அல்லது உயிர் வாழும்போது மிருத இழந்து விட்டவனாவான் அல்லது கொல்லப்பட வேண்டியவன் ஆவான். மொழிபெயர்ப்பு மொழியிலவர் சப்ரபாக்கிட்டாய். ஆகவே இல்லை என்று கூறுவதுதான் பாதுகாப்பான வழியாகும். அது ஒரு கவனத்தனம் என்றாலும் அது ஒருவனை முழுமையாக பாதுகாக்கிறது. பிறரது இரக்கத்தை தன்னை நோக்கி ஈர்க்கின்றது. மேலும் தனக்காக மற்றவர்களிடம் பணம் சேகரிப்பதற்கு அது முழு வசதியை சேர்க்கிறது அளிக்கிறது. ஆயினும் எப்போது பார்த்தாலும் தன்னிடம் ஒன்றுமே இல்லை என்று கெஞ்சி கேட்பவன் நிந்திக்கப்படுகிறான். ஏனெனில் அவன் வாழ்ந்து கொண்டே நடமாடும் ஒரு பிணமாவான். அல்லது அவன் சுவாசித்துக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒன்றுவிட வேண்டும். பொருளுரை: பிச்சைக்காரர்கள் எப்போதும் எங்களிடம் தங்களிடம் ஒன்றுமே இல்லாத போல் காட்டிக்கொள்வார்கள். இது அவர்களுக்கு நன்மை வைக்கக்கூடும். ஏனெனில் இவ்விதமாக தங்களது பணத்தை இழந்து விடாமல் இருப்பதற்கு அது அவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றது. மேலும் வசூலிப்பதற்கு ஏதுவாக இது எப்பொழுதும் மற்றவர்களின் இரக்கத்தையும் கவனத்தையும் கவர்கின்றது. ஆனால் இதுவும் நிந்தனைக்குரியதாகும். ஒருவன் வேண்டுமென்றே இதை ஒரு தொழிலாக ஏற்று செய்வானாயின் அவன் சுவாசித்துக் கொண்டே நடைபணமாக இருக்க வேண்டியவன் ஆவான். அல்லது இத்தகைய போலித்தனம் கொண்ட ஒருவன் உயிர் வாழும்பதே கொல்லப்பட வேண்டியவன் ஆவான். இது சம்பந்தமான வேத கட்டளையாக பின்வருமாறு: அதைதத் பூர்ணம் அப்யாத்மம் யநீதி சயத் சர்வம் நீதி ப்ருயாத் பாவிகாஷ்ய கீர்த்தி ஜாயதே சைனம் தத்ரைவ கன்யாத். ஒருவன் தொடர்ந்து தன்னிடம் எதுவும் இல்லாதது போல் காட்டிக்கொண்டு பிச்சை எடுப்பதன் மூலம் பணம் வசூலிப்பானாயின் அவன் கொல்லப்பட வேண்டியவனே. சைனம் தத்ரைவ கன்யா. நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணம் சாபுலே சுமதே பக்தி வேதாந்த சுவாமி தினாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சுன்யவாதி பாஷாத்த தேசதாரிணி ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. மொழிபெருத்துரை ஆகவே இல்லை என்று கூறுவதுதான் பாதுகாப்பான வழியாகும். அது ஒரு கபடத்தனம் என்றாலும் அது ஒருவனை முழுமையாக பாதுகாக்கிறது. பிறகு இரக்கத்தை அது தன்னை நோக்கி இருக்கின்றது. மேலும் தனக்காக மற்றவர்களிலிருந்து பணம் சேகரிப்பதற்கு அது முழு வசதி அளிக்கிறது. ஆயினும் எப்போது பார்த்தாலும் தன்னிடம் ஒன்றுமே இல்லை என்று கெஞ்சி கேட்பவன் நிந்திக்கப்படுகிறான். ஏனெனில் அவன் வாழ்ந்து கொண்டே நடமாடும் ஒரு பணமாவான். அல்லது அவன் சுவாசித்துக் கொண்டிருக்கும் போதே அவனை கொன்றுவிட வேண்டும். சுக்கராச்சாரியார் சொல்றது தொடர்ந்து பலிமாராஜா வந்து கன்வின்ஸ் பண்றாரு, இந்த மாதிரி ஏற்கனவே உறுதி கொடுத்துட்டேன்னு கவலைப்பட வேண்டாம், வாமனருக்கு இல்லைன்னு சொல்லிடு. அதான் பலவித காரணங்களை எடுத்து சொல்றாரு. இங்க வந்து சாதாரணமா யாசிக்கிறவங்க இது பண்றவங்க வந்து தன்னிடம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்றது. இங்க வந்து இல்லைன்னு சொல்றது வந்து பலிமாராஜாவை சொல்ல சொல்றாரு. அது பொய். பொய்னா அது வந்து கபடத்தனம்னா பொய். ஏன்னா பலிமாராஜாட்ட எல்லாம் இருக்கு, ஆனா இல்லைன்னு சொல்ல சொல்றாரு. அந்த மாதிரி தன்னிடம் உள்ள சொத்து சுகங்களை காப்பாற்றுறதுக்கும் மற்றவங்களுக்கு வந்து இறக்கம் கிடைக்கிறதுக்கும் அது ஒரு வழியாகும். புரோபாதசுரமாய் பிச்சை எடுக்கிறவங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாட்டையும் பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னா யார் பிச்சை போடுவான்? பாம்பே பிச்சைக்காரங்களுக்கு அப்புறம் பேங்க் பேலன்ஸ் இருக்கு, 10 லட்சம் வரைக்கும் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தர், 8 லட்சம் 10 லட்சம். ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. அவ்வளவு வசதியா இருக்காங்க. அன்னாடி பிச்சைக்காரங்க வந்து எப்பவுமே ஒன்னும் இல்லைன்ற மாதிரி தான் காட்டணும், பரிதாபப்படுற மாதிரி. பிச்சை எடுக்கிறதே பல வகை. அந்த மாதிரி பரிதாபப்படுற மாதிரி நிலையில இருந்தாதான் அவங்க பிச்சை தர்றாங்க. இந்த ஸ்லோகம் வந்து கொஞ்சம் நிதானமா படிக்க வேண்டியதா இருக்கு. இது பலிமாராஜாவை பொய் சொல்ல சொல்றாரா இல்ல வாமனார குறை சொல்றாரான்னு தெரியல. ஏன்னா இல்லைன்னு தொடர்ந்து பிச்சை எடுக்கிறவங்க வந்து பணம் அவன் நடக்கும்போதே சுவாசித்து இருக்கும் போதே பணம்னு சொல்றாங்க. பாமனர் வந்து பிரபஞ்சம் முழுது சொந்தக்காரர் பகவான். அவர் வந்து அவரும் கொஞ்சம் கவலத்தனம் தான் பண்றாரு. ஏன்னா குள்ள பிராமண வேஷம் போட்டு எனக்கு ஒண்ணுமே இல்ல, மூணு அடி இடம் கொடுன்னு கேட்கிறாரு. ஏன்னா இசாவாசியம் இதம் சர்வம். இந்த ஸ்லோகம் கொஞ்சம் டீப்பா பாக்க நீங்க யாரும் கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கு இது பொருந்தும். பாமனர் வந்து பகவான் விஷ்ணு, அவருக்கு வந்து பிரபஞ்சம் பூரா சொந்தம். ஆனா அவர்கிட்ட வந்து இசாவாசியம் இதம் சர்வம் எத்தஞ்சாம் ஜெகத்தியாம் ஜெகத், இந்த பிரபஞ்சம் பூரா அவருக்கு சொந்தம். ஆனா அவர் வந்து ஒரு திருவோடி ஏந்தி பிரம்மச்சாரி வேஷம் போட்டு பிரம்மச்சாரி அப்ப வந்து யாசிக்கிறாரு. அவர்கிட்ட எல்லாம் இருக்கான, எனக்கு இன்னுமே எல்லாம் மூணு அடி இடம் கொடுன்னு யாசிக்கிறாரு. அதனால அவரும் கபடத்தனம் பண்றாரு. அதனால இவர் என்ன சார், நீ கபடத்தனம் பண்ணு பரவாயில்ல, நீ இல்லைன்னு சொல்லு, எனக்கு இல்லைன்னு சொல்லு. இந்த நம்ம கலெக்ஷன் டொனேஷன் போகல சொல்லுவாங்க நிறைய. தோசை ரொம்ப பிசினஸே இல்லைன்னா கஷ்டமா இருக்கு. சமயத்தில் இந்த கோயில் கட்டையில் ஆரம்பத்தில் போகும்போது யாருமே அவ்வளவு சுலபமா பணத்தை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா பணம் வந்து ரொம்ப பிரியமானது எல்லாருக்கும், ரொம்ப சுலபம். எவ்வளவுதான் இருந்தாலும் அவ்வளவு சுலபமா கொடுக்க மாட்டாங்க. காரணம் வந்து அது என்னோட பணம், அது பகவான் பணம்னு நினைக்கிறது. இந்த முந்தின ஸ்லோகங்கள்ல நிறைய பிரபாத டீட்டெயிலா சொல்லியிருக்காரு கூட. அதே மாதிரி எப்பவுமே யாசிக்கிறவங்களும் பரிதாபம் உண்டாகிற மாதிரி நடக்கணும். பிச்சை எடுக்கிறவங்க பிச்சைக்கும் யாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. டிரான்ஸ்லேஷன் சரியான தெரியல, இங்கிலீஷ்ல பார்க்கணும். யாசிக்கிறதுனா தகுதி வாய்ந்த இருக்கிட்டு இருக்கு. தகுதி வாய்ந்த பிராமணருக்கு, தகுதி வாய்ந்த அவங்களுக்கு, பக்தி சேவையில் இருக்கிறவங்களுக்கு, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வழிபடுறவங்களுக்கு கொடுக்கற தானம் யாசிக்கிறதுன்றது. பிச்சைன்றது வந்து உடலை வளர்க்கவோ இதை பண்ணவோ உயிரை நிலநாட்டவோ கொடுக்கற, அது வந்து ஜடக்கருணை நாடி வர்றது. இது வந்து ஆன்மீக கருணை நாடி வர்றது. பிராமணர் எடுத்த ரூபம் வந்து ஆன்மீக கருணைக்காக வேண்டி, அதுக்காக வேண்டி. அதே மாதிரி யாசிக்கிறவங்க வந்து பிராமணரை யாரோ எடுத்தாலும் அதை தான் அனுபவிக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க, சொந்தம் கொண்டாட மாட்டாங்க. அது பகவானுக்கு சொந்தம்னு தெரியும். அந்த மாதிரி தான் யாசிக்கிறதுன்றது இல்லை. ஆனா பாமனர் வந்து எல்லா பிரபஞ்சங்களுக்கும் எல்லாத்துக்கும் சொந்தமா இருந்தோம். பலித்த வந்து மூணடி நிலம் கட்டி யாசிக்கிறாரு. அதனாடி சுக்கராச்சாரியார் வந்து நீயும் பொய்யா இல்லைன்னு சொல்லிடு, ஓம்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணலாம் அது இதுன்னு ஆயிரம் காரணம் சொன்னாரு, சொல்லி நீயும் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்றார். இதுல வந்து எப்போது பார்த்தா தனிடம் ஒன்றுமே இல்லை என்று கெஞ்சி கேட்போன்னு நிந்திக்கப்படுகிறான், பிச்சை எடுக்கிறோன்னு நிந்திக்கப்படுறான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லைன்னு. இஸ்லோகம் யாரு கொல்லப்பட வேண்டும் சொல்றான்னு தெரியல. முந்தின ஸ்லோகம் வந்து ஓம் என்ன சொல்ல உச்சரிப்பானது பணம் சம்பாதி படிக்கிறேன், டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். அதாவது இச்சொல்லே உச்சரிப்பதாக ஒரு உண்டிய பணம் அவனிருந்து பறிக்கப்படுகிறது. ஆக பணத்தின் மீதுல பட்டிருந்து அவன் விடுபடுகிறான். பணம் இல்லாமல் இருப்பதும் மிகவும் திருப்தளிக்கக்கூடிய நிலை அல்ல. ஏனென அந்நிலையில் ஒருவனால் தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. அதாவது ஓம் என்னும் சொல்லை உபயோகிப்பதால் ஒரு மிகவும் ஏழ்மையானவனாக ஆகிவிடுகிறான். குறிப்பாக ஒருவன் ஒரு ஏழைக்கோ ஒரு பிச்சைக்கானுக்கோ தானம் அளிக்கும் போது அவன் அடைய வேண்டிய சுய தன்னுணர்வும் புலனுணர்வும் நிறைவேறாமல் நின்று விடுகின்றன. இல்ல ஒன்னும் அந்த மாதிரி குறிப்பா சொல்லல. 41 அது தெரியும். அந்த போண்டடி என்னச்சு அவருக்கு தானமா கொடுப்பதா நீ வாக்களித்து விட்ட, அது ரைட்டு. அதான் விஷ்ணுவதான் சொல்றாரு, எல்லாம் வச்சுக்கிட்டே எல்லாம் அதான் எப்போது பார்த்தாலும் தண்ணீர் ஒன்றுமில்லை என்று கெஞ்சி கேட்பான் எந்திக்கப்படியான்னு பகவான சொல்றாரு. அதான் வாமனர் சொல்றாரு, பகவான் வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே இருக்காரு, அதனால அவரு வந்து நீ வந்து உன்ட்ட வந்து இல்லைன்னு இறக்கப்படுறக்க வேண்டி, எல்லாரும் இறக்கப்படுறக்க வேண்டி இப்படி வந்து சின்ன அன்னைக்கு அற கேட்டாங்க, குள்ள பிராமணர் எடுத்தான். அது பிரபுபாத ஏதோ ஒரு இடத்துல சொல்றாரு லெக்சர்ல. அந்த மாதிரி பிச்சை எடுக்கிறவங்க வந்து எப்போ தன்மை ஏழ்மையான நிலையில காட்டிக்கணுமா, ரொம்ப பரிதாபப்படுற நிலையில காட்டணுமா, சின்ன பையனாட்ட வந்திருக்கான் வந்து பிச்சை கேட்கறான் அப்படின்னு சொல்லி இறக்கப்படும், ஒரு பிராமணரா வந்திருக்கான், ஒரு பிரம்மச்சாரியா வந்திருக்கான், கமண்டல எடுத்து வந்திருக்கான் அப்படின்னு. அதுக்காக எவ்வளவு மேக்சிமம் பலத்தை இறக்கத்தை உண்டாக்க முடியுமோ அதுக்கேத்த மாதிரி ரூபம் எடுத்து வர்றாரு. அந்த குள்ள வாமனரா வர்றது, வாமனனா குள்ளம், குள்ளமா வர்றதும் அதுக்கா வேண்டிதான். அதனாடி இவரும் பகவானும் வந்து ஜட வாழ்க்கை கணக்குப்படி கபடத்தனை மாதிரி பலி மகாராஜா வந்து இறக்கப்பட வைக்கிறார். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசுறதும் பாக்குற ரொம்ப பலி மகாராஜா பரம்பரையே போகுதும் பேசுறாரு. அதனாடி ஜட வாழ்க்கை கணக்குப்படி சுக்கராச்சாரியர் என்ன சொல்றாரு, நீ அவரோட ஏமாத்துறக்காண்டி இப்படி வந்திருக்காரு, எல்லாமே இது பண்றாரு. அண்ணாடி அவர்கிட்ட எல்லாமே அவர் தான் எல்லாத்துக்கும் உரிமையால, ஆனாலும் எல்லாத்தையும் கேட்கிறாரு. உன்ட்ட வித பிச்சை எடுத்து உன்ட்ட பரிதாபம் எடுக்கிறமா, உன்ட்ட இருக்கிற பிடுங்கி இந்திரன் கையில குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு. அண்ணாடி நீயும் கபடத்தனமா வந்து நான் உனக்கு சொல்லலைன்னு சொல்லிடு, மூணடி நான் தர்றேன்னு சொல்லேன்னு சொல்றேன். இதுதான் அவரோட ஆர்குமெண்ட். அண்ணாடி இதுல கடைசியில் சொல்றது வந்து பகவான குறை சொல்றாரு, அவரு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே நீ இல்லைன்னு சொல்றாரு. அதனாடி பகவான நீ க்ளோஸ் பண்ணிருக்க சொல்றாரு, இந்த மாதிரி சுவாசித்து கொண்டு இருக்கும் போது அதை எல்லாத்தையும் வச்சுட்டு இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும், உங்க வச்சுக்கிட்டே ஒழிச்சுக்கிட்டே பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த சுலபம் இதோட சம்பந்தப்பட்டதான், பற்பட்டு கிடையாது. ஆனா அடுத்த சுலபம் ஸ்திரீசு நர்ம விவாகே சிருத்தி அர்த்தே பிராணசங்கடே கோ பிரமார்த்தே ஹிம்சாயாம் ஒரு பெண்ணை கட்டுப்பாட்டின் கொண்டு வருவதற்கு அவளை முகஸ்துதி செய்வதிலும் தமா செய்வதிலும் ஒரு விவாச்சடங்கிலும் ஒருவனின் வாழ்க்கை தேவைகளை சம்பாதிப்பதிலும் ஒருவனின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போதும் பசுக்கள் மற்றும் பிராமண பண்பாடு ஆகியவற்றை காப்பதிலும் அல்லது ஒரு எதிரியின் கையிலிருந்து ஒருவனை காப்பாற்றுவதிலும் கையாளப்படும் கபடத்தனம் ஒருபோதும் நிந்திக்கப்படவில்லை. அந்த பொய் சொல்றதுல ஒன்னும் தப்பில்ல அப்படின்றது, இத்தனை இடங்கள்லயும் நீ செஞ்சா தப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதனாடி வாழ்க்கை தேவை பயன்படுத்த உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போதோ பசு பிராமணரை காக்கிறக்கோ எதிரிகையிலிருந்து ஒருத்தரை காப்பாற்றும் போதோ போய் சொல்றாரு, கல்யாணத்து போதோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்றாரு. இது வந்து ஜட வாழ்க்கை கணக்குப்படி சொல்றாரு. சொல்லி எப்படியாவது பலி மகாராஜா வந்து நீ சொன்னது இல்லைன்னு சொல்லிரு அப்படின்னு உறுதி பண்றக்கா வேண்டி இந்த மாதிரி சுக்கராச்சாரியர் வந்து அவரை வந்து தூண்டி விடுறாரு. எத்தனையோ காரணங்கள் சொல்லி எப்படியாவது ஒரு வழியில சுக்கராச்சாரியர் வந்து இவரை கன்வின்ஸ் பண்ணணும்னு பாக்குறாரு. சாதாரணமா கொடுத்த வார்த்தையை வந்து காப்பாத்துறது வந்து முக்கியம், அதுவும் பலி மகாராஜா வாமனருக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்ச நாடி. ஆரம்பத்திலே பலி வாமனர் வந்து அவர்கிட்ட ரொம்ப இறக்கப்படுற மாதிரி நடந்து அந்த சத்தியத்தை வாங்கிட்டாரு. இந்த சத்தியத்தை வாங்கிட்டத இப்ப வந்து மறுக்க சொல்லி சொல்றாரு. இதுதான் முழுக்க ஆர்குமெண்ட் சுக்கராச்சாரியர். காலப்போக்கில் வந்து இது வந்து வித்தியாசம் என்னன்னா, பகவானுக்கு செய்யக்கூடிய தானம் இதுலயும் ஜட வாழ்க்கை விதிகளும் மாறுபட்டது. இங்க சுக்கராச்சாரியர் வந்து குறிப்பிடலாம் ஜட வாழ்க்கை விதிகள். அதனாடிதான் பக்தி வந்து கர்மகாண்டத்துக்கு அப்பால் பட்டதுன்னு சொல்றது. பக்தி வந்து முக்குணங்களுக்கு அப்பால் பட்டதுன்னு சொல்றது. இவர் சொல்றது சத்துவ குணம், நேர்மையா இருக்கிறதோ இதோ இதெல்லாம். அதே மாதிரி இது வந்து கர்மகாண்டத்துல வந்து வேதங்கள் வந்து பல இடங்களை போய் சொல்லலாம், பல இடங்களை தப்பு பண்ணலாம்னு சொல்லி. ஆனா பக்தி வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. நிஸ்திரகுண்ணிய பவார்ஜுனா, மூணு குணத்துக்கு வெளியே வான்னு சொல்றாரு. ஆனால் இந்த பலி மகாராஜா வந்து சுக்கராச்சாரிய சொன்ன காரணங்கள் எல்லாத்தையும் பெருசா எடுக்காம மீறப்போறாரு. அவர் பக்தியில செய்யும் போது, பகவானுக்கு செய்யும் போது இந்த காரணங்கள்லாம் ஒரு காரணமே இல்லை அப்படின்னு சொல்லி பின்னாடி அவர் நிரூபிக்க போறாரு. இது வந்து சமயத்துல வந்து பகவானுக்கு காரியங்கள் செய்யும் போது சில பேர் ஏகப்பட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. இங்க பலிமாராஜா வந்து பகவானுக்கு தான் கொடுக்க போறாரு விஷ்ணுக்குன்னு தெரிஞ்சு, ஆனா சுக்கராச்சாரியர் வந்து அதுக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அது செய்யறாரு. நம்ம ஜட வாழ்க்கையில நிறைய பார்க்கலாம், நம்ம நம்ம பக்தி வாழ்க்கையிலயும் பகவானுக்கு அடவத்தை செய்ய நினைச்சா அது செய்ய விடாம தடுக்கிறதுக்கு எத்தனையோ ஒரு தடையெல்லாம் யாவும் இருக்கு. நிறைய பெங்களூர்ல அடிக்கடி நடக்கும், நான் இந்த 89 நிறைய டிவோடிஸ் போய் இந்த பலி மகாராஜாவை வந்து வாமனர் இது பண்ண மாதிரி ஏதாவது சொல்லி லைஃப் நம்பர் பண்ணிட்டு வந்துருவாங்க, செக்க வாங்கிட்டு வந்துருவாங்க. அடுத்து இவர் போய் வீட்டில் போய் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஆபீஸ்ல போய் ஏதாவது பார்த்து இந்த மாதிரி லைஃப் நம்பருக்கு கொடுத்துருக்கேன். வீட்டில் ஒரு தடவை நான் நிக்கிறேன் காலையில 6:30 ஏதோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஒருத்தர் அப்படியே வர்றாரு, என்ன வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்றாங்க, அந்த செக்கை தயவுசெய்து திருப்பி கொடுத்துருக்கேன். அந்த ஒரு டிவோடி கலெக்ட் பண்ண விட்டேன், ஒரு டிவோடி 90 இருக்கும், கோயில் கட்டிக்கிட்டு இருக்க டைம், எப்படியாவது அந்த பணத்தை கொடுங்க, வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்றாங்க, எப்படியாவது அந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு இது பண்ணி நின்று அந்த ஆபீஸ் 9 தான் திறக்கணும், அது வரைக்கும் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிவோடிக்கு வா கலெக்ஷன்னா விட்டு அந்த செக்கை வாங்கிட்டு போனார். அந்த வீட்டில இருந்து சுக்கராச்சாரியர் மாதிரி ஒருத்தர் வந்து செய்யாத அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி இருப்பார். அதே மாதிரி பக்திஷன் போக அந்த 90 அப்ப வந்து ஒரு வீட்டுல பிராக்டிக்கலா நடந்தது, முத புக்கை கொடுத்தேன், வாங்கிட்டாரு, வாங்கிட்டு உள்ள போய் காசு எடுக்க போனாரு, அதே ஸ்பீல வெளியே வந்தார், இப்ப வேண்டாம் அப்படின்னாரு, திருப்பி கன்வின்ஸ் பண்ணி திருப்பி வாங்கிட்டு உள்ள போனார். 3 தடவை உள்ள போனார், 4 தடவை உள்ள விட மாட்டேன்றாங்க, நான் கோயில வந்து தனியா வாங்கிக்கிறேன், ஒரு பாவுக்கு இதை புஸ்தகம் வாங்குறதுக்கு 3 தடவை திருப்பி திருப்பி அனுப்பிச்சார். அதனால பகவான் பக்தி காரியங்கள் வந்து எப்பவுமே ஜட வாழ்க்கையில அதிக பற்றுள்ளவங்களுக்கு வந்து அது எக்ஸ்கியூஸ் மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை தட்டி கிழிக்க பார்ப்பாங்க. ஆனா நஷ்டம் யாருக்குன்னா உங்களுக்கு தான், பகவானுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. இசாவாசம் விதேசரோனையில எல்லாம் அவருக்கு சொந்தம், லட்சுமி சகசர சத சம்பிரம சேவியமானம், லட்சுமி வந்து கோடிக்கணக்கான லட்சுமி சேவை பண்ணிட்டு இருக்கல, இவருக்கு நம்ம பண்ணி தான் ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை, அவர் நமக்கு ஒரு பாக்கியம் கொடுக்கறக்காக அந்த சேவை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம இது புரியாத ஜட வாழ்க்கையில முங்கி கிடக்கிறவங்க வந்து ஒவ்வொன்றையும் குறை சொல்லி அதே சுக்கராச்சாரியர் மாதிரி எப்படியாவது எஸ்கேப் ஆகுது, பணத்தை கொடுத்துறாத, பணத்தை பிடிச்சு வச்சுக்கோ, அதுதான் வாழ்க்கை ஆதாரம், அது இருந்தாதான் நீ சுகமா இருக்க முடியும். ஆனா அதை கொடுக்கற லட்சுமியும் அவர் கண்ட்ரோல்ல இருக்காரு. அதனால அந்த ஒரு டிவோட்டிங் வந்து அப்ப லெக்சர் கொடுத்தார் சர்வபௌமா, இந்த மாதிரி ஊசி முனையில யானைபுரம் போயிடுமா ஆனா வால் போகாதுன்னு அவரு உதாரணம். அதாவது உலக வாழ்க்கைக்காக செலவழிக்கும் போது லட்ச லட்சமா கோடி கோடி அந்த கல்யாண வீடுகளில் செலவழிக்கிறெல்லாம் பார்த்தா என்ன செலவழி, ஒரு சாப்பாடு 150 ரூபா 200 ரூபா, ஒரு டிஃபன் ஒரு நாள் கணக்கு, ஒரு சும்மா 500 ரூபா, ஒரு 300-400 ரூபாய் சாப்பிட்டாலும் எவ்வளவு வச்சு கணக்கு, பயங்கரமான செலவு, மண்டபம் செலவு, இந்த செலவு எல்லாம் போய் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு ஈஸியா காலியாகும் போல. அந்த மாதிரி ஒரு நாள் கூத்துக்கு எவ்வளவோ செலவழிக்கிறாங்க. ஆனா பகவான் சேவைக்குன்னு போய் கேட்டா காயில காசே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், இதுக்கு காசு எப்படி வந்து, அதான் யானை ஃபுல்லா போயிடுச்சான், அது வால் போகலையா, வால்னா பக்திக்கு ஏதாவது போய் கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப என்னென்ன காரணம்லாம் எடுத்து சொல்லுவாங்கன்னு தெரியும். ஆனா அதே சமயம் உலக விஷயங்களுக்குன்னா யானை மாதிரி அது உள்ள போயிடும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவங்க பண்ணிடுவாங்க. அதனால காரணமும் காரியமும் சொல்றது வந்து பகவான் காரியத்துல வந்து செஞ்சா பலன் உங்களுக்கு, செய்யலைனா அவருக்கு இதனாடி எந்த பலனும் கிடையாது. இது எப்படின்னா பகவானுக்கு தான் எல்லாம் சொந்தம், ஏன் அவருக்கு செய்யறது என்ன விசேஷம்னா நம்முடைய மனம் பக்குவப்படுது, எனக்கு சொந்தம் இல்லைன்ற தெளிவான மனம் வருது, இல்லைனா அந்த எனக்கு சொந்தம்ன்றத விட்டாதான் பக்தி வளரும், பகவானுக்கு சொந்தம்னு ஒத்துக்கணும். ஒரு பையன் வந்து அப்பா தான் எல்லா பணமும் தர்றாரு, பையன் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து அந்த பணத்துல அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அப்ப சந்தோஷப்படுறாரு. அது அவர்ப்பணம் தானே தெரியும். ஆனாலும் பையன் வந்து அந்த கொடுத்த அன்போட தனக்குன்னு அவன் என்ஜாய் பண்ணாம கொடுத்த பணத்தை அவன் வாங்கி சாப்பிட்டு அலைஞ்சு திரிஞ்சு என்னென்னமா செஞ்சிருக்கலாம், ஆனா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாம அதை கொஞ்சம் அவன் புலனின்பத்தை கட்டுப்படுத்தி அவன் அந்த பணத்தை வந்து சேமிச்சு அப்பாவுக்கு வாங்கி கொடுத்த நாடி அது நாடி பிரியமாகறான். அதே மாதிரி பகவான் கொடுத்த அனைத்து பௌதிக செல்வங்களும் இந்த பக்தன் வந்து பகவானுக்காக வேண்டி தன் புலன்களை அடக்கி அதே புலனின்பத்தில் ஈடுபடுத்தலாம். கையில காசு தான் என்ன செய்ய போறான், அதிகபட்ச புலனின்பம் தான். அந்த புலனின்பத்தை ஒடுக்கி இத பகவானுக்குன்னு கொடுக்கல நம்முடைய மனம் பக்குவமடுது. ஆக்சுவலா பௌதிக செல்வங்கள் நாடி நம்ம பகவானுக்கு அர்ப்பணிக்கும் போது நம்ம மனம் புத்தி அகங்காரம்லாம் சுத்தம் அடையுது, அகங்காரமும் சுத்தம் அடையுது. ஏன்னா இது எனக்கு சொந்தம் இல்லை பகவானுக்கு சொந்தம், மனம் சுத்தடையுது. ஏன்னா புலனின்பத்திலிருந்து விடுபடுறோம். இந்த மாதிரி பக்குவம் வந்து கிடைக்கிற நாடி இந்த பகவானுக்கு கொடுக்கக்கூடிய தானம் வந்து நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியது, நம்முடைய அகங்காரத்தை அழிக்கக்கூடியது. பலி மகாராஜா வந்து பின்னாடி வரும்போது பேர் சொல்றாரு யாரு, பிரகலாத மகாராஜா, பகவானே உங்க கருணை நாடி இங்க அவருக்கு வந்து இந்திர பதவி கொடுத்தீங்க பலி மகாராஜாக்கு, அது நாடி அவர் அளவுக்கு அதிகமா ஆணமா இருக்காருன்னு அந்த அவர் மேல கருணை காட்டுறதுக்காக அந்த இந்திர பதவியை திருப்பி எடுத்துட்டீங்க. ஏன்னா இவர் இந்திர பதவியை தோத்து இந்திரனா உட்கார்ந்துருக்காரு, அதுவும் உங்க கருணையில தான் நடந்தது. ஆனா அந்த கர்வத்து நாடி அவன் அழிஞ்சிடாம இருக்கிறக்கு நீங்க வந்து அந்த இந்திர அவனை திருப்பி தோக்கடிச்சீங்க, அவனுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. பிரகலாத மகாராஜா வந்து திருப்பி வாமனர்கிட்ட பேசும்போது இந்த கடைசியில வரும். அதனால சுருக்கமா வந்து பகவானுக்கு கொடுக்கற நாடி இந்த இழப்பும் கிடையாது. ஆனா இந்த விவரம் புரியாத ஒருத்தர் தான் பகவானுக்கு கொடுத்தா நம்ம எல்லாமே இழந்துருவோமோ நம்முடைய குறையுமோ நினைக்கிறாங்க. அதனாடி அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கட்டுப்பாடு போட்டு வாழ்க்கை அவங்க வாழ்க்கைய வந்து நாசம் பண்ணிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீமத் பாரதம். ஜெய் ஸ்ரீ பிரபாகர்.